ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை இந்த காலத்திலும் தமக்கென்று ஆண்டவர் வைராக்கியமாய் வாழவும் நம்மை காத்து கொள்ளவும் தம்முடைய சித்தத்தின்படி இருக்கவும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த கொடிய காலத்தில் இந்த கொரோனா வைரஸை குறித்து ஏராளமான சர்ச்சைகள் உலகத்தில் இருக்கிறது. சிலர் இந்த வைரஸ் மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு சாரார் உண்டு. ஒரு சாரார் இது சீன மக்களின் தவறான உணவு பழக்க வழக்கத்தினால் வந்த பிரச்சனை என்று சொல்லுகிறது உண்டு. வேறு சிலர் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதனால் வந்த சாபம் அல்லது தேவ கோபம் அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்று சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. ஆக மொத்தத்தில் காரியம் எதுவாயிருந்தாலும் சரி, இது இன்றைக்கு உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீராத பிரச்சனை. உலகத்தை முழு உலகத்தையும் கலங்கடித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரியங்கள் எப்படி போகும் என்பதை ஒவ்வொரு தேசமும் கலங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாய் காணப்படுகிற அமெரிக்க தேசம் முதற்கொண்டு இந்த காரியத்தை சமாளிப்பதில் இதை ஒரு பெரிய சவாலாகவே பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இதற்கு என்னதான் தீர்வு, இதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் அதற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதி நான் உங்களுக்கு வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 4, 5, 6. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிமந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்வங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராக அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் ஏதோம் என்கிற தேசத்தை சுற்றி வரும்பொழுது ஜனங்களுக்குள் ஒரு மனமடிவு. அது என்னவென்றால், அவர்களுக்கு தினந்தோறும் மன்னா என்ற வானத்திலிருந்து தூதர்களின் அப்பம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு உணவை தேவனாகி கர்த்தர் தினந்தோறும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த தூதர்களின் அப்பம் என்று சொல்லப்படுகிற அந்த ருசியுள்ள மன்னாவை அவர்கள் புசித்தவர்கள், அதிலே சலிப்படைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது இறைச்சியை சாப்பிட்டார்கள். இப்பொழுது இந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு இறைச்சி கொடுக்கப்படவில்லை. அது நிமித்தம் அவர்கள் மனமடிவடைந்து, இங்கே இறைச்சியும் இல்லை, அப்பமும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு விசனமாய் இருக்கிறது என்று முறுமுறுத்தார்கள். அவர்கள் வழி நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். தாங்கள் நடத்தப்படுகிற வழியை குறித்து மனமடிவடைந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொள்ளிவாய் சர்வங்கள் அவர்களுக்குள் வந்தது. வந்து அந்த ஜனங்களை கடித்ததினால் அந்த ஜனங்களில், இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு வழியை நியமித்திருக்கிறார். அவர் நமக்கு நியமித்திருக்கிற வழிதான் நமக்கு சிறந்தது. அந்த வழி நமக்கு உண்மையிலேயே நமக்கு ஏற்றது. யார் யாருக்கு என்னென்ன வழியிலே நடத்தினால் அது அவர்களுக்கு நலமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்து அவரவர்களை அதனதன் வழிகளிலே அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட வழிகளில் ஆண்டவர் நடத்தி செல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது சிலர் இந்த காரியத்தை குறித்து அவர்கள் மனமடிவடைகிறோம். தாம் நடத்தப்படுகிற வழிகளை குறித்து சோர்ந்து போகிறோம். நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், நீங்கள் நடத்தப்படுகிற வழிகள் உங்களுக்கு அதுதான் சிறந்த வழி. இந்த பாதை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பாதை. இப்பொழுது நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள், கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது அது உங்களுக்கு ஏற்றதாகவே கர்த்தர் நடத்துவார். சில நேரத்தில் அந்த வழிகள் நமக்கு பிடித்திருக்கும், சில நேரத்தில் அந்த வழிகள் நமக்கு சலிப்பை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடத்தப்படுகிற வழியை குறித்து ஒருபோதும் மனமடிவடையக்கூடாது, சோர்வடையக்கூடாது, ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை நடத்துவது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மனமடிவடைந்தார்கள். இங்கே கர்த்தர் அது நிமித்தம் கொள்ளிவாய் சர்வங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையில் சொல்ல போனால் ஆண்டவர் இந்த கொள்ளிவாய் சர்மங்களை கொண்டு வந்து விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. வனாந்தரம் என்றால் அந்த இடத்துல கொள்ளிவாய் சர்மங்கள் எப்பொழுதுமே இருப்பது சாதாரண விஷயம். கொடிய விஷ பாம்புகள் அந்த இடத்தில் சகஜமாக இருப்பது உண்மை. ஆனால் இதுவரையிலும் அந்த கொள்ளிவாய் சர்மங்கள் அந்த வனாந்தரத்திலே இருந்தாலும் அவர்களை ஒன்றும் கடிக்காதபடி ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்கள் இருந்தார்கள். அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தபடியினாலே ஒரு கொள்ளிவாய் சர்வமும் அவர்களை கடித்து ஒருவரையும் கொல்ல முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் மனமடிவடைந்து ஆண்டவரை விசனப்படுத்தும்படியாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த பாதுகாப்பு வளையம் அங்கே அவர்களுக்கு துண்டிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த கொள்ளிவாய் சர்வங்கள் ஜனங்களுக்குள் இறங்கி அநேகரை கடித்து அது நிமித்தம் அநேக ஜனங்கள் செத்து போனார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு விசேஷமான பாதுகாப்பு இருக்கிறது. நேற்று தினத்தில் அதை குறித்து நான் உங்களுக்கு விவரமாக சொன்னேன். 91 சங்கீதத்திலே ஆண்டவர் அதை குறித்து நமக்கு பேசினார். அதிலே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு மாத்திரம் வரும் பலனை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. நிச்சயம் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனால் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் ஜாக்கிரதையோடு காத்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த பாதுகாப்பை நாம் எந்த நிலைமையிலும் நிறைவாக அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் மனிதனை, மனு குலத்தை அழிக்கும்படி பொல்லாத பிசாசின் ஆவிகள் ஏராளம் இருக்கிறது. இந்த பிசாசின் ஆவிகள் வாய்ப்புகளை தேடி அலைகிறது. 1 பேதுரு 5:8 பேதுரு இவ்விதமாக எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான் என்று சொல்லி பேதுரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு எந்த தேவ பிள்ளையை தாக்கலாம் என்று வகை தேடி சுட்டித் திரிகிறதை வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் யோபுவின் விஷயத்திலும் கூட யோபுவை எப்படி வீழ்த்தலாம் என்று சொல்லி பிசாசு பூமி எங்கும் சுற்றித் திரிந்து யோபுவை அவன் மேல் கவனம் வைத்ததாக வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தாக்குவதற்கு அது வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் நாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இன்னும் நெருக்கமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு மருந்து இல்லை, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு இந்த உலகத்தில் தீர்வு இல்லை. இன்னும் மனுக்குலம் அழிந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வளர்ந்த தேசங்கள், மருத்துவத்திலே சிறந்த அளவுக்கு காணப்படுகிற தேசங்கள் கூட இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலைமையில் ஒவ்வொரு நாளிலும் ஏராளமான ஜனங்களை இழக்க கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு கர்த்தர் மாத்திரம்தான். ஆகையால் தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு நான் குறிப்பாய் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்ததை பார்க்கிலும் இந்த கொடிய காலங்கள் உங்கள் சூட்டுங்களை சுற்றிலும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த கொடிய காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவாய் மோசமான நிகழ்வுகள் நடக்கிறதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் உணர்வடைந்து கர்த்தரை இன்னும் தாகத்தோடு தேட வேண்டும், கர்த்தரை இன்னும் வாஞ்சையோடு தேட வேண்டும். உங்களுக்கும் கர்த்தருக்கும் குறுக்கே எந்த காரியம் இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் விலக்கிவிட வேண்டும். எந்த குறைவான காரியங்கள், தவறுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விலக்கிவிட வேண்டும். ஜெபிக்கிறதிலே அதிக ஆர்வம் செலுத்த வேண்டும். வேதத்தை வாசிக்கிறதிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இப்படித்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி வந்து உங்கள் பாதுகாப்பை இன்னும் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு மதியானம் என்னிடத்திலே ஒரு சகோதரன் மதுரையிலிருந்து தொலைபேசியில் என்னோடு கூட பேசினார். அவர் சொன்னார், நாங்கள் உங்களுடைய செய்தி கேட்டு அதன் மூலமாக நிறைய எழுப்புதல் அடைந்திருக்கிறோம், ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 120 அதிகாரம் மூலமாக படிப்பதன் மூலமாக 10 நாட்களில் முழு வேதாகமத்தையும் படிப்பதற்கு ஒரு திட்டமிட்டு சிலரை நாங்கள் இருக்கிற இடத்திலேயே, அந்த இடத்துல அவங்க ஒரு ஹால் வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்திலேயே அமர்த்தி ஒரு நாளைக்கு 120 அதிகாரங்களை வேதத்தில் வாசிக்க வைத்து 10 நாட்களில் முழு வேதாகமத்தை படிக்கிற ஒரு திட்டத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். கேட்கிறதற்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. 10 நாட்களில் முழு வேதாகமத்தை படிப்பதற்கு, ஏன்னா இப்ப எந்த வேலையும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது, ஒரு நாளைக்கு 120 அதிகாரங்களை படிக்கிற திட்டத்தோடு நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படித்தான் நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்ள வேண்டும். இந்த காலத்தை, கொடிய காலங்கள் நம்மை சுற்றிலும் வருகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கத்தை நாம் அதிகரித்துக் கொள்வதுதான் ஞானமுள்ள செய்கையா இருக்கிறது. ஆகையினாலே நாம் இந்த இடத்திலே இது ஒரு நல்ல ஒரு பாடம், ஒரு படிப்பினை. இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய தவறு, ஆண்டவரோடு இருக்கிற உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்படும் பொழுது அவர்கள் பாதுகாப்பை இழந்து அவர்கள் மரணத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் இருக்கிற உறவை இன்னும் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேக ஜனங்கள் ஆண்டவரை முறுமுறுத்து கடைசியிலே பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களாக அவர்கள் வாதையிலே சாகிறார்கள். கொள்ளிவாய் சர்மம் கடித்ததின் மூலமாக ஏராளமான ஜனங்கள் செத்து போகிறார்கள். இப்பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வேதனை, குழப்பம், கலக்கம், மரணம் அந்த ஜனங்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்தது. உடனே என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களை நடத்தி வந்த மோசையின் இடத்திலே போய் முறையிடுகிறார்கள். அதை வாசிக்கிறேன் பாருங்கள், 7வது வசனத்திலிருந்து. அதனால் ஜனங்கள் மோசையின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த இடத்தில் மோசையின் இடத்திலே வந்து அவர்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது மோசே கிட்டவனும் பாவ அறிக்கை செய்கிறார்கள், நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம், இப்படி முறுமுறுத்தது நாங்கள் செய்த பாவம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்கள். அப்படி அறிக்கையிடும் பொழுது மோசேக்கும் உடனே என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் உடனே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள், பாதுகாப்பை இழந்தார்கள், அதனால் கொள்ளிவாய் சர்பத்தினால் கடிபட்டு சாகிறார்களே, நான் என்ன செய்வது என்று அவன் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி கேட்கிறான். உடனே ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். ஒரு கோலை எடுத்து அந்த இடத்திலே ஒரு வெண்கலத்திலே ஒரு சர்பத்தை உருவாக்கி அந்த சர்பத்தின் உருவத்தை அந்த கோலின் மேல் தூக்கி நிற்கவை, அதை பார்க்கிறவன் பிழைத்துக் கொள்வான், விஷம் அவனுடைய சரீரத்தை தாக்காது, அவன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்தபடியே ஒரு கோலை நிறுத்தி அதன் மேல் வெண்கல சருபத்தின் சொரூபத்தை நிறுத்தி வைக்கிறார்கள். கடிபட்டவன் அதை பார்த்த உடனே அவன் பிழைத்துக் கொள்ளுகிறான். இதுதான் நடக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்தில் நடக்கிறது. அவர்களுக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார், ஒரு நல்ல தீர்வு. கடிப்பட்டவர்களுக்கு விடுதலைக்கான ஒரு தீர்வு, நல்ல தீர்வு. அது என்ன? ஒரு கோலை நிறுத்தி அதன் மேல் ஒரு வெங்கல சர்வம். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த இடத்தில் ஜனங்கள் சாபத்தை சம்பாதித்து விட்டார்கள். ஜனங்கள் இந்த இடத்திலே பாவம் செய்து விட்டார்கள். ஆகையினாலே பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். இந்த இடத்தில் அவர்கள் அதை மேற்கொண்டு வருவதற்கு, அதே இடத்தில் அந்த சாபத்தை சுமக்கிறதற்கு ஒரு கொள்ளிவாய் சர்வத்தின் உருவம் அங்கே வைக்கப்பட்டது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கோலிலே நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு வெண்கல சர்வம். அது அந்த சர்வத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், பிற்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாதிப்புகளுக்காகவும் அவர் சிலுவையில் மரித்து நமக்கு மீட்கும் பொருளாக அவர் மாறினார் என்பதையே இது குறிக்கிறது. இதை குறித்து பின்பு வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே 3:13 இதை குறித்த விளக்கம் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு குழப்பத்தோடு இருக்கிறார்கள். மருத்துவ உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது. எதனால் வந்தது என்பதையே இன்னும் தீர்மானமாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை. எந்த மருந்தை எடுப்பதன் மூலமாக அதற்கு ஒரு தீர்வு என்றும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஜனங்களை தனிமைப்படுத்துவதை தவிர இன்றைக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு முழு உலகமும் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்களுடைய இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் முழு உலகமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசம் மட்டுமல்ல, மற்றும் வளர்ந்த நல்ல முன்னேறின தேசங்களும் கூட இன்றைக்கு முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இதில் என்ன தெரிகிறது? மருந்து இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு மருந்து. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் சத்துருவின் ஆதிக்கத்தையும் முழுவதுமாக அவர் சிலுவையிலே நசுக்கிவிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து வேதத்தில் முதல் தீர்க்க தரிசனமாக ஆதியாகமும் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சர்வத்தை நோக்கி சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று அன்றைக்கே முதல் தீர்க்க தரிசனம், வேதத்தின் முதல் தீர்க்க தரிசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அதுதான் மரத்திலே அவர் தூக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டதுதான் வேதத்தின் முதல் தீர்க்க தரிசனம். அதுதான் இன்றைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் கிடைக்கிற மீட்பு மாத்திரம்தான். ஆகையினால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே ஜனங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து பிழைக்க வேண்டும் அப்பா, அதற்காகத்தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு அந்த கோலிலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்வத்தை நோக்கி பார்த்தவர்கள் மட்டும்தான் பிழைத்தார்கள், மற்ற ஒருவரும் பிழைக்கவில்லை. அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே வாழ்வு உண்டு, அவர்கள் பிழைப்பார்கள். அதற்கு இன்றைக்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அன்றைக்கு எப்படி அதற்கான வழி தெரியாமல் அநேக ஜனங்கள் செத்தார்கள், மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த வழியை கண்டுபிடித்து அவன் செய்தது போலவே இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஜனங்கள் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு வழியை காண்பிக்க வேண்டியது தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய கடமை நல்லா கவனிக்கணும். அன்றைக்கு மோசே கர்த்தரிடத்தில் ஜெபித்து அந்த ஜனங்களுக்கு அந்த கோலில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்வத்தை நோக்கி பார்க்கும்படி ஆலோசனை கொடுத்தான். அதே போல இந்த நாட்களிலும் நாம் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும். அன்றைக்கு மோசையின் ஸ்தானத்திலே தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மோசே கடிபட்ட ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அதே போல இன்றைக்கும் பாதிக்கப்பட்ட முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்களுக்காக தேவ பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் யாவரும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க, சிலுவையில் மரித்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிழைக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் அதற்காக ஜெபிக்க வேண்டும். மோசேயின் பாரமுள்ள ஜெபம் அந்த ஜனங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்தது. அதே போல நாமும் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். இன்றைக்கு இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட உலகத்தில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்துவத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற நிலைமையில் இருக்கிற ஜனங்கள், ஆனால் கிறிஸ்துவையோ அறியாத நிலைமையில் அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அதற்காக கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கும்படி ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உம்மிடத்திலே மாத்திரமே தீர்வு உண்டு என்பதை மனுக்குலம் புரிந்து கொள்ள வேண்டும். உம்மிடத்திலே மாத்திரமே மீட்பு உண்டு என்பதை ஜனங்களுடைய இருதயம் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிழைப்பார்கள். அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் அன்றைக்கு மோசே சொன்னது போல நாம் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்ய வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிற பெருங்கூட்ட ஜனங்களிலே அநேகரை நம்மால் மீட்க முடியும். இன்றைக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதற்கான ஒரே ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னும் இப்படி வைரஸுக்கு மருந்து சொல்லப்படவில்லை, தீர்வு சொல்லப்படவில்லை. மனுஷர்களை தனிமைப்படுத்துவதை தவிர வேறு வழியை இதுவரையிலும் யாரும் சரியான விதத்தில் சொல்ல முடியாத நிலைமையில் தான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக ஜனங்கள் நோக்கி பார்த்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். இந்த 144 தடை சட்டம் விலக வேண்டும் என்றால் அதற்கு இந்த கொள்ளை நோய் பரவுவது தடுத்து நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம், அதிகமாய் ஜெபியுங்கள். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி ஜனங்களின் இருதயம் திருப்பப்படும்படி ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, அறிவியுங்கள். அதன் மூலமாக தேசத்திலே ஒரு பெரிய விடுதலை, ஒரு மாற்றம் உண்டாகும். முழு உலகத்திற்காகவும் ஜெபிங்க. இது நம்முடைய தேசத்திற்காக மாத்திரம் ஜெபிக்க வேண்டிய காரியம் அல்ல, முழு உலகத்திற்கும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். முழு உலகத்தின் பிரச்சனை இது. முழு உலகத்தையும் தாக்கி இருக்கிற பெரிய போராட்டம் இது. இது முழு உலகத்திலையும் பிசாசினுடைய ஆதிக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியம். ஆகையால் நாம் ஜெபிக்க வேண்டும். பாகுபாடு இல்லாமல் ஜெபியுங்கள். தேசங்களுக்காக ஜெபியுங்கள். அதிகமாய் பாதிக்கப்பட்ட தேசங்களுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள். குறைவாய் பாதிக்கப்பட்ட தேசங்களிலே இன்னும் பாதிப்புகள் அதிகமாகாதபடி ஜெபியுங்கள். இதை தவிர வேறொரு தீர்வு இல்லை. பாரத்தோடு ஜெபிப்போம். தேவநாம மகிமைப்படும் ஜனங்களை கிறிஸ்துவின் மூலமாக நாம் பாதுகாத்துக் கொள்ளப் போகிறோம். ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்து வழி நிமித்த மனமடிவடைந்து அவர்கள் கொள்ளிவாய் சர்பத்தில் கடிக்கப்பட்டு ஏராளமான ஜனங்கள் செத்து போனார்கள் அப்பா. அதற்கு மருத்துவம் இல்லை. அந்த கொள்ளிவாய் சர்பத்தினால் கடிபட்டவர்களுக்கு மருந்துகள் எதுவும் இல்லை. ஜனங்கள் செத்துக்கொண்டே இருந்தார்கள். ஏராளமான ஜனங்கள் செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிடும் பொழுது மோசைக்கு ஒரு வழியை நீங்க சொன்னீங்க. ஒரு கோலை நிறுத்தி அதன் மேல் கடிபட்ட கடிக்கின்றதான அந்த சர்பத்தை போல ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை கோலின் மேல் எடுத்து மாட்டி வைக்க வேண்டும். கடிபட்டவன் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று சொல்லி நீங்க சொன்னீங்க. அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் மாத்திரம் பிழைத்தார்கள். ஒருவேளை ஆண்டவரே அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்க்காமல் விசுவாசிக்காமல் இந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தால் விடுதலை கிடைத்து விடுமோ என்று விசுவாசியாமல் இருந்தவர்கள் செத்திருப்பார்கள். அந்த கோலில் அது உயர்த்தப்பட்டிருந்தாலும் அதை நோக்கி பார்த்தவர்கள் மாத்திரம்தான் பிழைத்தார்கள். சிலர் அந்த வெண்கல சர்வம் உயர்த்தி வைக்கப்பட்டிருந்த பொழுதும் நோக்கி பார்க்காமலும் கூட ஒரு கூட்ட ஜனங்கள் செத்திருப்பார்கள். மோசையின் வார்த்தைகளை நம்பாமல் ஒரு கூட்ட ஜனங்கள் செத்திருப்பார்கள். தகப்பனே, இன்றைக்கு ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு மருந்தில்லை அப்பா. மருத்துவத்தில் வளர்ந்த தேசங்களும் தவித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களை தனிமைப்படுத்துவதை தவிர வேறு வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கள் இயேசு ராஜா, உம்முடைய சிலுவை மரணம் மாத்திரமே ஒரே தீர்வாய் இருக்கிறது. ஜனங்கள் உம்மை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்படி அப்பா, பாதிக்கப்பட்ட தேசங்களில் இருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. வளர்ந்த தேசங்களில் உம்மை குறித்து அறிந்திருக்கிற தேசங்கள், கிறிஸ்தவ தேசம் என்று பெயர் பெற்றிருக்கிற தேசங்களில் கூட உம்மை அறியாமல் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த ஜனங்களுக்கு இப்படி சிலுவை மரணத்தையும் அதன் மூலமாய் கிடைக்கிற விடுதலையும் விசுவாசிக்கும்படி அவருடைய மனக்கண்கள் கிருபையாய் திறக்கப்படுவதாக. தகப்பனே, இந்த ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஜனங்களுடைய மனக்கண்களை கிருபையாக நீங்க திறந்து கொடுங்கப்பா. ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் தேசத்திலும் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அமெரிக்க தேசத்தில் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இத்தாலி தேசத்தில் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஸ்பெயின் தேசத்தில் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். பிரான்ஸ் தேசத்தில் ஆண்டவரே ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, ஒவ்வொரு தேசங்களிலும் தேவரே ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எல்லா பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்ட எங்கள் இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து பிழைக்கும்படி ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தகப்பனே, ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. உம்மை அறியும்படி ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, பொய்யான மாயையை பற்றி கொள்ளாமல் அதன் மூலமாக கிருபையை இழந்து போகாதபடிக்கு மெய் தெய்வமாகி உம்மையே நோக்கி பார்க்கும்படி ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஜனங்களின் இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. தேவரீர் கிருபை செய், கிருபை செய். இந்த இக்கட்டு காலத்தில் ஆகியும் உம்மை நோக்கி பார்க்கும்படி ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு அழிவிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக, அழிவிலிருந்து ஜனங்கள் காக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜெபத்தை, இந்த ஒருமனப்பட்ட ஜெபத்தை எங்களோடு ஆன்லைனில் ஒருமனப்பட்டு தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த ஒருமனப்பட்ட ஜெபத்தை கேட்டு முழு உலகத்திலும் தேவரீர் ஜனங்களுடைய மனக்கண்களை நீங்க திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கும்படி ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த நேரத்தில் முழு உலகத்திலும் சம்பவிப்பதாக. இப்ப நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் முழு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாவதாக. ஒரு மிகப்பெரிய மாற்றம் முழு உலகத்திலும் சம்பவிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நீங்க ஒருவர் தான் ஒரே தீர்வு. உம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏற்கனவே உம்மோடு கூட இருக்கிற உறவை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொண்டு இந்த பாதுகாப்பு வளையத்தை இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டு ஜீவிக்க உதவி செய்யுங்க அப்பா. ஏற்கனவே உம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் உம்மோடு நெருங்கி வாழ்ந்து உம்முடைய பாதுகாப்பை அனுபவிக்க எப்பொழுதும் உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு கொடுத்தது போல வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீங்களே, அப்படியே உமது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. உம்முடைய செட்டையின் நிழலில் வந்து அடைக்கலமாயிருந்து பாதுகாக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிங்க, நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து நடத்துங்கப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.